நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போனாதர், பழனிமலை போனாதர், பழனிமலை போனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்ப, கோயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே, அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய புதன்கிழமை சத்சங்கம் எங்களுடைய சங்கத்தில் மற்ற உலகளாவிய சங்கங்களில் வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. இன்று நான் சத்சங்கத்தில் வழமை போல் பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து நான் படிக்கின்றேன். எல்லோரும் தியானத்திலிருந்து அதை உள்வாங்குங்கள். பல அற்புதமான கருத்துக்கள் உங்களுடைய சித்தத்திற்குள் கிடைக்கும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 350, 351, 352, 353. மனதின் நான்கு பகுதிகள் உள்ளன. அவை மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்பவை. மனம் அறிகின்றது அல்லது சிந்திக்கின்றது. சித்தம் விரும்புகின்றது அல்லது வெறுக்கின்றது. புத்தி வேறுபடுத்தி தீர்மானிக்கின்றது. அகங்காரம் நான் எனது என்பதை கொண்டு இந்த முழு செயலையும் கட்டுப்படுத்துகின்றது. இவற்றின் உதவியால் நாம் உலகம், அதில் நமது சூழல் ஆகியவற்றை அறிய முயல்கின்றோம். அறிந்த பின் நம்மை வலிமையாக்க, மகிழ்ச்சியாக்க செய்ய வேண்டியவை பற்றியும் கடவுள், உலகம், மனிதன் போன்றவை குறித்தும் அறிகின்றோம். மனிதனின் இச்சை அவன் செயல்படும் விதத்தை தீர்மானிக்கின்றது. இவ்வாறு அறிவு என்பது மனம். அது சித்தத்தையும் புத்தியையும் விசாரிக்கும். இச்சையே உடல். அதன் செயல்பாடு ஆகியவற்றை கண்காணிக்கின்றது. புத்தியை நல்லது கெட்டது பற்றி தீர்மானிக்க இயக்கம் இச்சை அகங்காரத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. விருப்பும் வெறுப்பும் வலிமையான உணர்ச்சிகள். அவை எதிர்பாராத வெள்ளம் போல் பெருகி மனிதனை இயக்கி மனத்தையும் உடலையும் கட்டுப்பாடு இழக்கச் செய்கின்றன. இதனால் மனச்சாட்சியும் இச்சையும் கட்டுப்பட்டு நிற்கின்றன. ஆசை, நம்பிக்கை, மகிழ்ச்சி போன்ற எல்லா நல்லவற்றிலிருந்தும், வெறுப்பு, பகை, பயம், கோபம் போன்ற கெட்டவற்றிலிருந்தும் உணர்ச்சிகள் உருவாகின்றன. அதிகமாக சாப்பிடுதல், குடித்தல், காமம், பணம், பதவி, புகழ் ஆகியவை நம்மை உணர்ச்சி வயப்பட வைக்கின்றன. மற்றவர் தரும் துன்பங்களை நாம் வெறுக்கின்றோம். ஆனால் நம் குறைகளாம் வெறுப்பு, பொறாமை, கோபம் ஆகியவற்றை வெறுப்பதில்லை. இதனால் மனதிலும் இதயத்திலும் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுகின்றது. எனவே மனத்தின் செயற்பாட்டை, விருப்பு வெறுப்புகளை, உணர்ச்சிகளை இடைவிடாது கண்காணிக்க வேண்டும். நாம் நம் காலில் நின்று மனச்சக்தியை வலிமையாக்கி பொறிப்புலன்களிலிருந்து விலகி உடலை அடக்கி புத்தியை கட்டுப்படுத்த கடவுளிடமும் குருநாதரிடமும் உதவி கேட்க வேண்டும். கபீர் கூறுகின்றார், மனத்தை கடக்க முடியாமல் போனால் உடலை கட்டுப்படுத்து, வில்லையும் அம்பையும் எடுக்க அனுமதி கிடைக்காத போது மனித அம்பு மானை கொல்லாது. சத்சங்கத்தை தெளிவு செய்வதில் அடிப்படை ஞானம் அமைகின்றது. செயலையும் எண்ணத்தையும் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருமுறை தவறிவிட்டால் அது நம்மை கெட்டியாக பிடித்து கொள்ளும். முயற்சி செய்யாது போனால் பலவீனம் வளர்ந்து கொண்டே போய் நம்மை அழித்துவிடும். பணக்காரர் மேலும் பணக்காரர் ஆகின்றார்கள், ஏழை மேலும் ஏழை ஆகின்றார். பலவீனத்தை பொறுத்து கொள்ளலாம், ஆனால் கொடுமையை அழிக்கவே வேண்டும். குருநாதருடன் குரு சீடன் தந்தை மகன் பாவம் கொண்டால் பிரச்சனை சீக்கிரமாகவே எளிதாகவும் தீர்ந்துவிடும். எளிய சிக்கலான அலகுகளை தேர்வு செய்வதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். குளுத்தியானம் மிகவும் உதவி செய்யும். அது தீயதை நல்லதாக்கும், நல்லதை மேலும் நல்லதாக்கும், பின் அதனை மிகச் சிறந்ததாக்கும். இரு வேறுபட்ட நாகரிகங்களின் மோதலால் இந்தியா மிகவும் பாதிக்கப்பட்டது. உடல் ஆத்மா சண்டையில் மாட்டிக்கொண்டது. இதை பற்றி வக்கிர அறிவு போராட்டம் இன்றைய மனிதன் குதிப்பதற்கு குட்டை தயார் செய்கின்றான். இரு நாகரிகங்களின் தன்மையையும் அறுவடை செய்ய நினைக்கின்றான். முரண்பாடுகளின் கலவையாக இக்கால வாழ்க்கை விளங்குகின்றது. துன்பம், ஏழ்மை, வறுமை ஆகியவற்றின் கூக்குரல் ஒரு புறமும், தனித்துவம், சமநிலை, சுதந்திரம், நட்பு ஆகியவை மறுபுறமும் என்ன முரண்பாடு! மனிதனே உன்னை அறி என்பதே மருந்து. எனக்கு சாந்தி இல்லை என்று உரத்த குரல் கேட்கின்றது. எல்லாம் இருக்கின்றது, ஆனால் அடிப்படையில் ஏதோ குறை. எல்லோரும் சாந்தியை விரும்புகின்றார்கள், சுகத்தை நாடுகின்றனர். அவை ஆன்மீக குணங்கள். மனிதன் யந்திரமாக மாறுவதை அவனது அந்தராத்மாவே எதிர்க்கின்றது. ஆன்மீக பசிக்கு இந்த சித்திகள் தேவை. நாத்தீகம், பொருள் முதல்வாதம் ஆகியவை இருந்தாலும் இறுதியில் தெய்வீகத்தை ஏற்காமல் இருக்க முடிவதில்லை. கெட்டவன் கூட நல்லவன் என்று அழைக்கப்படுவதைத்தான் விரும்புகின்றான். தங்கள் பொய்மையை, தீமையை, மகிழ்ச்சியை ஏன் எல்லோரும் மறைக்க முயல்கின்றார்கள்? பெருந்தன்மை, தாராளம், உலக நன்மைக்கு வாழ்வது போன்ற நற்குணங்கள் உடையவராக அழைக்கப்படுவதை நாம் ஏன் விரும்புகின்றோம்? உலகின் எந்த பகுதிக்கும் சென்று அங்கு ஒரு சிறு குழந்தையையோ அல்லது மிக கொடுமையான மனிதனையோ சோதித்து பாருங்கள். மனிதனுக்குள் தெய்வீகம் இருப்பதற்கான நிரூபணம் தெரியும். இளைஞர்கள் இளம்பெண்கள் நடுவே சுகரின் உரிமையை பெற விரும்புகின்றனர். ஏன் இந்த ஆசை? முழுவதுமாக அழிவதை மனிதனுக்குள் இருக்கும் தெய்வீகம் எதிர்க்கின்றது. பெயரை பெறப்புவது என்பது விளையாட்டின் ஒரு பகுதி மட்டும் அன்று. அதனை நுட்பமாக ஆராயுங்கள். நிஷ்கர்மியத்தில் இருந்து சாந்தி பிறக்கின்றது. தியாகத்தில் இருந்து சுகம் வெளிப்படுகின்றது. முதலில் எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு விலகி இருங்கள். மிகவும் தேவையான உலகியல் செயலையே மட்டும் செய்யுங்கள். கர்மம் அகர்மமாக இருக்கட்டும். மனதிலும் இதயத்திலும் அமைதி இருக்கட்டும். கடவுள், குரு, சமயத்தை பற்றி தெளிவான கருத்தினை கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஒன்று சேருங்கள். அப்போது மனத்தில் ஒரு குறிக்கோள் உண்டாகும். சுத்தமான ஏரியில் பிரதிபிம்பம் தெரியாது. அதுபோலவே குழப்பமான மனத்தில் உண்மை உறுதிப்படுத்தும் நிஷ்கர்யமும் தியாகமும் தானே உண்டாகும். இந்த நிலையில் உலகம் இறந்து போகும். சாந்தியும் சுகமும் உண்டாகும். சரண் புகுந்த பின் உயர்நிலை ஏற்படும். அப்போது இன்னும் உயர்ந்த சக்தியையும் மிகப்பெரிய சுகமும் உண்டாகும். அமைதியான ஆனந்த வாழ்க்கை வாழ்வது எப்படி என்ற பிரச்சனை உலகம் தோன்றிய நாளிலிருந்தே உண்டு. இது பற்றிய எந்த விசாரணையும் நிரந்தர தீர்வினை அளிக்கவில்லை. ஆனால் காலம் காலமாக ஞானிகளும் முனிவர்களும் இதற்கான தீர்வினை பல வடிவங்களில் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் உலகம் வேறொன்றை விரும்புகின்றது. அலாவுதீனும் அற்புத விளக்கும் போல மாயா யாலத்தை ஆன்மீக லாபமாக எதிர்பார்க்கின்றது. தெய்வீக அருளாளர்களாகிய பாபாஜி, அரவிந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சேஷாஸ்திரி சுவாமிகள், ரமணர் ஆகியோர் பல மில்லியன் மக்களுக்கு விடுதலை தந்து காப்பாற்றி இருக்கின்றார்கள். உலகில் ஒற்றுமையாகவும் பிறருக்கு துன்பம் தராமலும் வாழ நாம் குணநலங்களை வளர்க்க வேண்டும். கிழக்கும் மேற்கும் எப்படி சேரும் பாபாஜி மட்டுமே அறிவார். ஆனால் நாம் அன்னையின் கருணையையும் பாபாஜியின் அருளையும் வேண்டித் தொடங்கலாம். உலகப் பொது அன்பு சேவை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு குணநலன்கள் வளர வேண்டும். முதலில் குணநலன், பின்பு பக்தி, பின்பு தெய்வீக அறிவு, தொண்டு, பக்தி, ஞானம் ஆகியவை சரியான விகிதத்தில் கலக்க வேண்டும். இதன் உயரிய நிலை பராபக்தி. பராபக்தி என்பது கிரியைக்கு தாய், ஞானத்திற்கு மகள். இதுவே கிரியா யோகத்தின் சுருக்கமாகும். ஞானிகளுக்கு மாயை உண்டு, மனிதர்களுக்கு லீலை, உலக மக்களுக்கு பிராப்தம் உண்டு. ஆனால் கிரியா மார்க்கத்தினர் இவை எதனையும் பற்றி கவலைப்படுவதில்லை. கிரியா யோகி வெறும் கனவு காண்பவன் அல்லன், எல்லாவற்றையும் தொலைநோக்கு பார்வையுடன் திருவருளால் செய்கின்றான். துளைக்க முடியாத ஒரு சுவர் இருக்கின்றது, அதன் வழியாக நாம் செல்லலாம். முடிவில்லாத அந்த வட்டச்சுவரில் பல புரியாத கதவுகள் இருக்கின்றன. கடவுள் குரு அருளை பெற்றவுடன் அவை தாமே திறந்து கொள்கின்றன. மாயை, லீலை, பிராப்தம் ஆகியவை இல்லாமல் ஒளி நீங்கினால் நாடகம் நின்று விடுகின்றது. நான் எனது என்ற கருத்துக்களுக்கு ஊட்டம் தராத போது நாடகம் நின்று போகின்றது. ஆன்மா என்பது உரிமையாளரைப் போல, மனம் என்பது மேலாளரைப் போல. உரிமையாளர் வேறு, மேலாளர் வேறு. உலகம் என்பது ஒரு திரையரங்கு. நான் எனது என்பதே ஒளி. ஒளி குறைய குறைய திரைக்காட்சி மறைந்து போகும். நான் எனது என்பதை பொறுத்தே திரைக்காட்சி அமைகின்றது. கடவுளிடம் பக்தியும் சரணாகதியும் கொண்டால் நான் எனது ஆகியவை தேய்ந்துவிடும். உயிர் தூய்மைக்கு தெய்வீகத்தின் உதவி கட்டாயம் தேவை. ஒன்றில் பெற்ற வெற்றியை இன்னொன்றில் மாற்ற வேண்டும். ஒரே நேரத்தில் ரூபாய் நோட்டையும் அதற்கான சில்லறை காசுகளையும் கையில் வைத்திருக்க முடியாது. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கஷ்டமான காலம் உண்டு. மூடிய அறையில் வியர்த்து கொட்ட மூச்சு விட முடியாமல் ஒருவன் காற்றுக்காகவும் ஒளிக்காகவும் கத்துகின்றான். ஆனால் அவன் ஆடைகளை களைவதில்லை, ஜன்னல்களை திறப்பதில்லை, திண்ணைக்கு ஓடுவதில்லை. பல வகை கயிறுகளால் அவன் கட்டப்பட்டிருக்கின்றான். ஆனால் வெளியே சொல்ல பயப்படுகின்றான். மற்றவர்கள் கேளிக்கை செய்வார்களே என்ற வெட்கம். இந்த குழப்பத்திற்கு அவன் எதையும் துறவாமையே காரணம். மேலும் ஒன்றை சேர்த்து கொள்வதையே அவன் விரும்புகின்றான். தியாகமின்றி போகமில்லை, ஆயாசமின்றி பாயாசமில்லை என்பதை அவன் உணர்வதில்லை. கிழக்கிலும் பார்க்க விரும்புகின்றான், மேற்கிலும் இருக்க விரும்புகின்றான். தியாக உணர்வு அவனுக்கு வருவதில்லை. பழையவற்றை விடாமல் புதியவற்றையும் பற்ற நினைக்கின்றான். அறிவார்ந்த சோதனைகளில் வாழ்க்கையை வீணடிக்க விரும்புகின்றான். இயற்கையும் உண்மையும் நீதியும் மறுத்தவற்றை அவன் தட்டி பறிக்க முயல்கின்றான். மிக்க ஆற்றல், மிக்க ஓய்வு, மிக்க இடம், மனத்திலும் இதயத்திலும் எளிமையாக இருத்தல் ஆகியவற்றின் தேவை பற்றி பாபாஜி அடிக்கடி பேசுகின்றார். சுகம் இருந்தால் துக்கம் இருக்கும். ஒரு பக்கம் கடனை அடைத்துவிட்டு மற்றொரு பக்கம் புதிய கடனை வாங்குவது என்பது எங்களை எங்கும் அழைத்துச் செல்லாது. முதலில் படகில் உள்ள தண்ணீர் வரும் ஓட்டையை அடைக்க வேண்டும். பின்பு படகில் சேர்ந்திருக்கும் நீரை வெளியேற்ற வேண்டும். மனத்தை இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள். புதிய கடன்களை சேர்க்காதீர்கள். புண்ணியத்திலும் பாவத்திலும் பற்று வேண்டாம். புண்ணியத்தால் சொர்க்கமும் பாவத்தால் நரகமும் கிட்டும். அவற்றை அனுபவித்து விட்டு மறுபடியும் இதே மனித உலகிற்குத்தான் வர வேண்டும். எனவே புண்ணிய பாவங்களை மதிக்க வேண்டும். புண்ணியங்களையும் பாவங்களையும் சுமையாக நான் எப்படி எங்கே தலையில் சுமந்து செல்வேன் என்று சிந்திக்க வேண்டும். கடவுள் குருநாதர் அருளே போதும் என்று நினைக்க வேண்டும். மக்களின் ஏழ்மை, துயரம் ஆகியவற்றில் நாம் பங்கேற்க வேண்டும். மனத்தின் அகந்தையை அடக்க இது ஒரு வழி. அவர்கள் கஷ்டத்தை நாம் ஏற்கும் போது நமக்குள் வலிமை ஏற்படும். இரும்பை நெருப்பில் போட்டு சம்மட்டியால் அடித்தால் அது வளையும். அவ்வாறே சாத்திரப் படிப்பு, தியானம், குருவிடம் வெளியிடல், மன்னிப்பு வேண்டல், பிரார்த்தனை போன்ற எல்லா வழிகளையும் கையாள முன்னேற்றம் கிடைக்கும். தானே கற்று தன்னை கட்டுப்படுத்தும் வாழ்க்கை வாழ வேண்டும். அதர்ம இன்பத்தை ஒப்புக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் போது வாழ்வில் இருள் இரவை கடந்து செல்கின்றோம். இந்நிலையில் ஸ்தத்ரமற்ற தன்மை காணப்படும். உலகியல் சுகங்கள் விரட்டிவிட்டு யோகம், சாத்திரப் படிப்பு போன்ற தெய்வீக ஞானத்தால் விளையும் சுகத்தை நாடுங்கள். ஒருபுறம் சாதனை, மறுபுறம் கடவுளோடும் குருவோடும் உறவு என்று பயில வேண்டும். குருநாதரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்போது மற்றொரு உலகம் இருப்பது தெரியும். அன்பாலும் தொண்டாலும் பக்தியாலும் கடவுளிடம் சத்குருவிடமும் சரண் பூவதாலும் சுகம் விளைய வேண்டும். ஓம் கிரியா பாபா ஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. மீண்டும் இன்றைய 4 பக்க வாசிப்பில் மிகவும் அற்புதமான கருத்தும், கிரியா யோகா கோட்பாடுகளும், கிரியா யோகா தத்துவ விடயங்களும் மிகவும் அருமையாக பாபாஜி விளக்கமாக, சுருக்கமான விளக்கமாக கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றிலும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. எவ்வளவு அற்புதம்! இதைத்தான் எங்களுடைய வித்யா குரு யோகிராமையா சொல்லிவிட்டு சென்றார். அதை நாங்கள் இப்போது உணர்கின்றோம். ஆகவே இந்த புத்தக வாசிப்பில் இன்று கிடைத்தது முழுக்க எங்களுடைய சாதனைக்கு மிகவும் உதவியான விடயம், எப்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வது என்பது மிகவும் சூட்சுமமாகவும் குறுகிய விளக்கத்துடனும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே எல்லோரும் இந்த சத்சங்கத்தை மீண்டும் கேளுங்கள். பாபாஜிக்கு நன்றி சொல்லுங்கள். அதை வைத்து உங்களுடைய சாதனையை பெருக்குங்கள் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து, கார்த்திகேயன் ஐயா, இறைவன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சுருக்கத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபா ஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இறைவன் ஐயா இணைப்பு கிடைக்காத காரணத்தால் இணைப்பில் இல்லை. ஆகவே இன்று நேரடியாகவே கார்த்திகேயன் ஐயாவிடம் செல்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய சுருக்கமான கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபா ஜி நமோ.
ஓம் கிரியா பாபா ஜி நமோ,
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இந்த சத்சங்கம் வியாழக்கிழமை குருவாரம் எப்போதும் போல ரொம்ப சிறப்பாக பாபாஜி அமைச்சு கொடுத்திருக்கார். இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே மனிதனுக்கு அற்புதமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சத்சங்கம். இது எப்படின்னா கேட்கறதுக்கு மட்டும் ஆனந்தம் கொடுக்கும், பேசுறதுக்கும் இனிமை கொடுக்கும். இத செயலுக்கு கொஞ்சமாவது நம்ம கொண்டுட்டு வந்தா தான் நம்ம உணர்வு நிலைக்கு வரும். இதுதான் மகான்மார்கள் அடிக்கடி சொல்றாங்க. அதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு நல்ல வைராக்கியம் கொள்ளணும். இதெல்லாம் கேட்க 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 கொஞ்சம் வைராக்கியம் கொள்ளக்குள்ள கண்டிப்பா இதனுடைய செயல் நமக்கு வந்து பலனை கொடுக்கும். இல்லைன்னா நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மார்க்கத்திலயும் சொல்லியிருக்காங்க, எல்லாமே நல்லதுதான் சொல்லுது. ஏதாவது ஒரு மார்க்கத்துல நம்ம வந்து நிலைச்சு நிக்கணும்னா இந்த கடைபிடிச்சாகணும். இத கடைபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த சத்சங்கத்தை மறுபடியும் நம்ம கேட்டு கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இந்த பிறப்பு நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். இதுக்குள்ள நம்ம வந்து ரொம்ப பெரிய விஷயங்களை நம்ம தான் சுமக்கிறோம்ன்ற ஒரு எண்ணங்களை நீக்கி எல்லாம் இறைவன் தான் செய்யறாரு, எல்லாம் இறைவன் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு, குருநாதருக்கு இப்படி குருநாதர் இப்படி ஒரு நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்காரு. இதுல இடையில நிறைய புற செயல்கள் நிறைய நம்மளை வந்து இது பண்ணும். ஏன் அந்த மதம் அப்படி சொல்லலையா, அவங்க எல்லாம் சௌகரியமா இல்லையா, இல்ல இந்த மதம் இப்படி சொல்லலையா, இதெல்லாம் சௌகரியமா இல்லையா, நமக்கு மட்டும் என்ன அப்படி தனியா வந்திருக்கோம், அப்படி கிடையாது. நம்ம தனியா தான் வந்திருக்கோம், தனியா தான் போக போறோம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எல்லாருமே தனியா தான் வந்திருக்காங்க, எல்லாருமே தனியா தான் போக போறாங்க. ஆனா என்னன்னா இந்த உலகில் வாழக்குள்ள எல்லாம் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, யாவங்களும் நம்ம கூட வர முடியாது. நம்ம செய்த பாவ புண்ணியம் தான் நம்ம கூட வரப்போகுது. அதையும் தாண்டி பாவத்தையும் புண்ணியத்தையும் தாண்டி நியூட்ரல் பண்றதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய கடைசி முடிவு. பாவம் இருந்தாலும் நீ பிறப்பு எடுக்கணும், புண்ணியம் செஞ்சாலும் பிறப்பு எடுக்கணும் என்ற கட்டத்துல சைவ சித்தாந்தம் நம்மளை நியூட் பண்ணுது. அதனால இப்ப நீங்க புண்ணியம் செய்யக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது. இப்ப நீங்க அந்த நிலையில இருக்கக்குள்ள புண்ணியங்களை செஞ்சுதான் ஆகணும், வினை இருக்குள்ள பாவங்களை செஞ்சுதான் ஆகணும். இது சைவ சித்தாந்தம் படிச்சு 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 நமக்கு நிறைய விஷயங்கள் அருளாளர் சொல்ல கடைசியில நியூட்ரல் வந்துடும். பாவம் செய்யாட்டின் நீ புய புண்ணியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்ற நிலைக்கு வந்துருவோம். அந்த வகையில நமக்கு நிறைய அறிவுரைய பாபாஜி சைவ சித்தாந்த மூலியத்தில் தான் கொடுக்க முடியும். வேற எந்த இடத்துல இருந்து நீங்க எடுக்க முடியவோ முடியாது, கஷ்டம். அதுக்காக நான் சைவ சித்தாந்தம் ஒஸ்தின்றத நான் சொல்ல வரல. ஏன்னா அதுல அவ்வளவு நுணுக்கமான சிவயோகத்துல சைவ சித்தாந்த சிவயோகத்துல அந்த நுணுக்கமான பேர அருளாளர்கள் நிறைய அருளாளர்கள் உள்ள விஷயமா இருக்கு. அதோட இல்ல சைவ சித்தாந்தத்துல ஆதியிலேருந்து அந்த ரெக்கார்டு வருது, தொடர்ந்து வருது, குருநாதர்கள் வராங்க. அதனால நமக்கு இடையில விடுபடாத ஒரு சூழ்நிலைய உருவாக்கி பாபாஜி அதுல கொடுத்திருக்காரு. அதை பின்பற்றி நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்குமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதம் கார்த்திகேயன் ஐயா, அதை அருமையான விளக்கத்துடன், சுருங்கிய விளக்கத்துடன், வேறு கோணத்தில் இந்த இன்று கொடுத்த கருத்து சுருக்கத்தை மிகவும் அற்புதமாக கொடுத்திருந்தீர்கள். அது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து தான் கிடைக்கப்பெற்றது. பாபாஜியின் அருளாலும் பரம்பொருளின் அருளாலும் அது உங்கள் மூலமாக எல்லோருக்கும் இன்று கிடைத்திருக்கின்றது. அதற்கு மேலாக இந்த வாசிப்பை மீண்டும் கேளுங்கள். அதில் ரெண்டு உதாரணங்கள், உபமானங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றின் மூலம் கூட இந்த கருத்துக்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒன்று, மூடிய அறைக்குள் இருந்து கொண்டு நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், நாங்கள் அறையை திறந்து வருவதில்லை வெளியால் திண்ணைக்கு, அதே நேரம் ஜன்னல் கதவுகளையும் திறப்பதில்லை என்று மிகவும் அருமையாக எங்களுடைய உலகியல் வாழ்க்கையை சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது இங்கு அந்த உபமானம் மூலம். அதைவிட ஒரு படகில் தண்ணீர் வந்து நாங்கள் மூழ்கப்போகும் நிலையில் அந்த தண்ணீரை எப்படி அகற்ற வேண்டும் என்பது ஒரு உபமானமாக தரப்பட்டிருக்கின்றது. ஓட்டையை முதல் அடைத்து பின் தண்ணீரை அகற்றினால்தான் நாங்கள் தப்ப முடியும் அல்லது தப்ப முடியாது. ஆகவே எங்களுடைய குறைகள் எங்களுடைய பிழைகளை நாங்கள் நீக்கி அதை எடுத்துவிட்டுத்தான் நாங்கள் நல்லதை செய்து கொண்டு எடுத்து கொண்டு தான் நல்லதை செய்து கொண்டு போகும்போது தான் நாங்கள் இவற்றிலிருந்து தப்ப முடியும். ஆகவே குறைகள் நீக்குவோம், எங்களுடைய சாதனைகளை பெருக்குவோம் என்பது இங்கு கருத்தாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உபமானத்தின் மூலம். இறுதியாக பாபாஜி இன்றையான் வாசிப்பில் என்ன சொல்லியிருக்கின்றார், அவருடைய அன்பு தொண்டு பக்தி சரணாகதியை மிகவும் அருமையாக சொல்லி இந்த சத்சங்க விடயத்தை அவர் முடித்திருக்கின்றார். இன்றையான் வாசிப்பை அதை அவர் சொன்ன விதம், அன்பாலும் தொண்டாலும் பக்தியாலும் கடவுளிடத்தும் சர்க்குருவிடமும் சரண் பூதலும் சுகம் பூவதால் சுகம் விளைய வேண்டும். ஆகவே அதான் வழி, அதனால்தான் நீங்கள் சுகமாகவும் உங்களுடைய சாதனையிலும் மேலும் வரலாம். ஆகவே அன்பு தொண்டு பக்தி சரணாகதி வழி நிற்போம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.